தென்றல் ஜூலை 2011. நேர்காணல் பகுதியில் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்கள் பல்லடம் மாணிக்கம் அவர்களுடன் உரையாடியது. சந்திப்பு படங்கள் அரவிந்த் சுவாமிநாதன். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். 16 வயதிலிருந்தே தமிழ் நூல்களை தேடி தேடி சேமித்து வருங்கால தலைமுறையினருக்காக பத்திரப்படுத்துவதற்காகவே தமிழ் நூல் காப்பகம் என்ற ஒன்றை நிறுவி நடத்தி வருபவர் திரு பல்லடம் மாணிக்கம். விருத்தாச்சலத்தில் சுமார் 8000 சதுர அடி பரப்பில் வெகு அமைதியான சூழ்நிலையில் அழகான தோட்டத்தில் அமைந்துள்ள தமிழ் நூல் காப்பகத்தில் அவரை சந்தித்து உரையாடினோம். அந்த உரையாடலில் இருந்து நூல்களை சேகரிக்கும் ஆர்வம் எப்போது எப்படி தோன்றியது? 3ஆம் வகுப்பு படிக்கும் போதே ஆர்வத்துடன் 4ஆம் வகுப்பு பாடங்களை விரும்பி படிப்பேன். நல்ல தங்கால் கதை, பெரிய எழுத்து, மகாபாரதம் போன்றவற்றை வீட்டில் படித்தேன். பலர் ஆர்வத்தோடு அமர்ந்து அதனை கேட்பார்கள். பள்ளி நூலகத்தில் ஒரு புத்தகத்தை விடமாட்டேன். பிறகு சொந்தமாக புத்தகங்களை வாங்கும் ஆசை ஏற்பட்டது. இப்படி மாணவ பருவத்திலேயே நூல் சேகரிப்பு ஆர்வம் வந்துவிட்டது. எனக்கு பிடித்த புத்தகங்களை மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்காகவும் புத்தகங்களை வாங்கி சேகரிக்க ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பித்ததுதான் தமிழ் நூல் காப்பகமாக வளர்ந்து நிற்கிறது. நீங்கள் இருப்பது விருத்தாசலம், பல்லடம் மாணிக்கம் என்பது உங்கள் பெயர். எப்படி? கோவை பல்லடம் அருகே உள்ள ஒரு சிற்றூரில் நான் பிறந்தேன். பல்லடத்தில் உயர்நிலை கல்வியை முடித்த பின் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பயின்றேன். முனைவர் பொற்கோ, முனைவர் சுந்தரமூர்த்தி, முனைவர் காப்பா, அரவாணன் போன்றோர் என் வகுப்பு தோழர்கள். அந்த நட்பு இன்னமும் தொடர்கிறது. அண்ணாமலையில் பயின்றது என் வாழ்வின் ஒரு திருப்பு முனை. எங்கோ ஒரு கிராமத்தில் ஒரு சாதாரண மொட்டாக இருந்த நான் மலர அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்றதும் அங்கு கிடைத்த தொடர்புகளும் முக்கிய காரணங்கள். வேறெங்காவது நான் படித்திருந்தால் நிச்சயம் இந்த ஆர்வங்களோடு இருந்திருப்பேனா என்று சொல்ல இயலாது. அதுபோல எனது தமிழ் ஆர்வம் அதிகரிக்க திராவிட இயக்கமும் ஒரு காரணம். இயக்கத்தக்கவர்களின் பேச்சு எனது தமிழ் ஆர்வத்தை வளர்த்தது. பல்கலையில் படித்த காலத்திலேயே 1000 பூ என்னும் கவிதை நூலை எழுதி வெளியிட்டேன். கா அப்பாத்துறை, பாரதிதாசன் போன்றோர் அதற்கு முன்னுரை அளித்திருந்தனர். அந்த நூலை அச்சிடுவதற்காக சென்னை சென்றேன். அங்கே திரைத்துறையினரின் நட்பு கிடைத்தது. பலர் அந்த கவிதைகளை திரைப்படத்தில் பயன்படுத்துமாறு ஆலோசனை கூறினார். ஆனால் நான் அதில் ஆர்வம் காட்டவில்லை. கல்லூரி படிப்பை முடித்த பின்பு தமிழ்வாணனை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவர் என்னிடம், சென்னைக்கு வந்தால் உங்கள் திறமைகளை மேலும் வளர்த்து கொள்ளலாம் என்று சொன்னார். என் கவிதை ஒன்றை வாங்கி தீபாவளி மலரில் என் புகைப்படத்துடன் பிரசுரித்தார். அதற்கு முன்பே தமிழ்நாடு இதழிலும் வேறு சில இதழ்களிலும் என் கவிதைகள் வெளியாகி இருந்தன. என்றாலும் தமிழ்வாணன் மூலம் ஒரு நல்ல அறிமுகம் கிடைத்தது. பின்னர் ஆழ்வார்பேட்டை அரசு மாநகராட்சி பள்ளியில் ஆசிரியர் பொறுப்பேற்றேன். அந்த பகுதியில் திரைப்படத்துறையினர் அதிகம். அதனால் எனது நட்பு வட்டம் விரிவடைந்தது. எனது கவிதைகளை படித்த ஏ கே வேலன் தேவி திரைப்படத்திற்கு பாடல் எழுதும் வாய்ப்பை தந்தார். இசை தட்சிணாமூர்த்தி, இணை இசையமைப்பாளராக ஷேகர் ஏ ஆர் ரஹ்மானின் தந்தை இருந்தார். TMS பாடல்களை பாடியிருந்தார். ஷேகர் என் மீது நல்ல அன்பு கொண்டவர். எனது பாடல்களை, கவிதைகளை அவரே பல இயக்குநரிடம் சென்று காட்டி அதனை திரைப்படங்களுக்கு பயன்படுத்த ஒப்புதல் பெற்றிருந்தார். ஆனால் என்னை தொடர்பு கொள்ள முடியாததால் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. இயக்குனர் ஸ்ரீதர் என் நெருக்கமான நண்பர். அதுபோல MGR, சிவாஜி ஆகியோர் என் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டவர்களாக இருந்தனர். ஒரு வகையில் சொல்ல போனால் திரைப்படச் சூழல் எனக்கு ஒத்து வரவில்லை. திரைத்துறையிலும் எனக்கு அதிக ஆர்வம் இல்லை. திருமணத்துக்கு பின் நான் வேலையை விட்டுவிட்டு விருத்தாச்சலம் வந்துவிட்டேன். விருத்தாச்சலத்தில் தமிழ் நூல் காப்பகம் தொடங்கிய கதையை சொல்லுங்கள். நான் விருத்தாச்சலத்தில் சில தொழில்களை மேற்கொண்டு கடினமாக உழைத்தேன். போதிய வருவாய் ஈட்டினேன். தொடர்ந்து பணத்தை துரத்தி கொண்டிருப்பதில் எனக்கு விருப்பமில்லை. ஒரு காலகட்டத்தில் நல்ல லாபம் வந்து கொண்டிருந்த தொழிலை நிறுத்திவிட்டேன். பணத்தை துரத்த ஆரம்பித்தோமானால் அது இறுதி வரை நம்மை அந்த சிந்தனையிலேயே இருத்திவிடும். ஆகவே தொழிலை நிறுத்திவிட்டு தமிழ் நூல் காப்பக பணிகளில் ஈடுபட்டேன். அதற்காக ஒரு இடத்தை வாங்கி அதில் கட்டடம் எழுப்பினேன். அதற்காக சற்று சிரமப்பட்டேன் என்றாலும் அதனை முயன்று முடித்தேன். மகள்களுக்கு திருமணம் செய்தேன். அப்போதே எனக்கு 60 வயது. இன்றும் காப்பக வளர்ச்சி பற்றியே தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். காப்பகத்தின் வளர்ச்சியை விவரித்து சொல்லுங்கள். நான் சேகரித்த நூல்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியது. முதலில் என் வீட்டின் மாடி அறைகளில் என் தனி அறையில் சேகரித்து வைத்திருந்தேன். அவை 1000 பல்லாயிரமாக பெருக பெருக அவற்றை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் கடினமாகிவிட்டது. எல்லாவற்றையும் ஒரே இடத்தில் அனைவருக்கும் எளிதில் பயன்படும் வகையில் பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதன்படி உருவானதுதான் தமிழ் நூல் காப்பகம். தமிழில் எத்தனையோ அரிய நூல்கள் தக்க பராமரிப்பும் பாதுகாப்பும் இல்லாமல் அழிந்து போய்விட்டன. உவேசா கூட இதை பற்றி மிகவும் மனம் வருந்தி குறிப்பிட்டுள்ளார். அந்த இழப்பு ஈடு செய்ய முடியாதது. அந்த நிலைமை மீண்டும் தமிழ் நூல்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதுதான் இந்த காப்பகத்தின் நோக்கம். 1980 முதலே காப்பகத்தை எனது இல்லத்தில் நடத்தி வந்தாலும் அதற்கென்று ஓர் இடத்தில் செயல்பட துவங்கியது 2000 முதல்தான். அதற்காக எனது வருவாயில் சுமார் அரை ஏக்கர் இடத்தை வாங்கி காப்பகத்தை நிறுவினேன். தமிழ் நூல் காப்பகத்தின் சிறப்பு அம்சங்களாக எவற்றை கூறுவீர்கள்? இங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கும் நூல்களைத்தான் சொல்ல வேண்டும். மிகவும் அரிதான பழைய நூல் என்றால் அது அரிய பெப்ரீசியஸ் தமிழ் அகராதிதான். பெப்ரீசியஸ் பாதிரியாரால் 1786 ஆண்டில் பதிப்பிக்கப்பட்டது. அத்தகைய மிக பழமையான பல பல நூல்கள் இங்கே பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன. 1894 அச்சான ஊவேசா பதிப்பித்த புறநானூற்றின் முதல் பதிப்பு உள்ளது. அதன் பிற பதிப்புகளும் உள்ளன. சங்க இலக்கியம் முதல் சிற்றிலக்கியங்கள் வரை பல நூல்களின் முதல் பதிப்புகள், தொல்காப்பியம் முதல் பதிப்பு, கம்பராமாயணத்தின் 10 மேற்பட்ட பதிப்புகள், கம்பன், இளங்கோ, பாரதி, பாரதிதாசன் ஆகியோரது படைப்புகளின் பல்வேறு பதிப்புகளும், அவை பற்றிய அனைத்து ஆய்வு நூல்களின் தொகுப்பும் உள்ளன. தவிர 4 வேதங்கள், உபநிடதங்கள், ஆங்கில தமிழ் கலை களஞ்சியங்கள், பல்கலைக்கழகங்களின் வெளியீடுகள், 12 திருமுறைகள், பிரபந்தங்கள் உள்ளன. மறைமலை அடிகள், தேப்போமி, வையாபுரி பிள்ளை, டாக்டர் மூவா, பாவாணர், நாசி கந்தையா பிள்ளை போன்றோரது நூல்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. திருக்குறள் மொழிபெயர்ப்புகள், பதிப்புகள், ஆய்வு நூல்கள் 1500 மேல் உள்ளன. இத்தாலி, பிரெஞ்சு, சீனம், ஜப்பான், அசாமியம், ஹிந்தி, ஆங்கிலம், சமஸ்கிருதம், உருது, மலையாளம், மலாய் என பல மொழிகளில் குறள் பெயர்ப்புகள் உள்ளன. காந்தி, அரவிந்தர், கார்ல் மார்க்ஸ், அம்பேத்கர் போன்ற சமூக சிந்தனையாளர்களின் அரிய நூல் தொகுதிகளும், 500 மேற்பட்ட முனைவர் பட்ட ஆய்வேடுகளும் உள்ளன. தமிழ் ஆங்கிலம், ஆங்கிலம் தமிழ், அகராதிகள், வரலாற்று அகராதி, சோதிட அகராதி, கல்வெட்டு அகராதி, அரிய அகராதியான மதுரை தமிழ் பேரகராதி என பல அகராதிகள் உள்ளன. தொல்காப்பியத்திற்கு வெளிவந்திருக்கும் அத்தனை உரைகளும் பாதுகாக்கப்பட்டுள்ளன. அதுபோல கம்பராமாயணத்திற்கு வந்திருக்கும் அத்தனை உரைகள், பதிப்புகள், கோவை கம்பன் கழக வெளியீடு, வைமுகோ உரை, ஊவேசா உரை என பல ஆய்வுரைகள் உள்ளன. இராமாயணம், மகாபாரதம், கீதை, குரான், பைபிள் உட்பட பல மத நூல்கள் உள்ளன. இவற்றுடன் வரலாற்று நூல்கள், தன் வரலாற்று நூல்கள், வாழ்க்கை வரலாறுகள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. காந்தி பற்றி எழுதப்பட்ட நூல்கள் 100 வால்யூம்களுக்கு மேல் உள்ளன. பெரியார், ஓஷோ, விவேகானந்தர் பற்றிய நூல் தொகுப்புகள் பல உள்ளன. இலக்கிய இதழ்கள், மலர்கள், வார மாத இதழ்கள் என பலவும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இப்படி இங்கு சுமார் 100,000 வரையிலான நூல்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. நூல் சேகரிப்பில் கிடைத்த மறக்க முடியாத அனுபவங்கள் குறித்து நன்னூலுக்கு பலர் உரை எழுதியுள்ளனர். அவற்றுள் கூழங்கை தம்பிரான் எழுதிய உரை ஒன்று. அது மிகவும் அரிதானது. அது இப்போது அச்சில் இல்லை. தாமோதரன் என்னும் எனது நண்பர் ஜெர்மனியில் ஒரு பல்கலையில் பேராசிரியராக வேலை பார்த்தார். அவர் ஒரு முறை லண்டன் சென்ற போது அங்கிருந்த ஒரு நூலகத்தில் இந்த உரை நூலின் ஏட்டுப்பிரதியை பார்த்துள்ளார். அதை தன் கைப்பட அடித்தல் திருத்தல் இல்லாது முழுமையாக எழுதி கையெழுத்து பிரதியாக எனக்கு அனுப்பி வைத்தார். தமிழின் மீது கொண்ட ஆர்வத்தால் தனது பணிகளுக்கிடையே முயன்று அவர் அனுப்பி வைத்ததை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். பின்னர் அந்த நூல் அச்சிலும் வெளிவந்தது. அவர் இப்போது பணி ஓய்வு பெற்று காட்டு மன்னார் குடியில் வசித்து வருகிறார். அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். அதுபோல வேதங்களை ஜம்புநாதன் தமிழில் மொழிபெயர்ப்பதை அறிந்திருந்தேன். அது ஒரு அரிய முயற்சி. அந்த நூல்கள் கிடைப்பதும் கடினமாக இருந்தது. முயன்று அதன் முதல் 2 தொகுதிகளை வாங்கிவிட்டேன். மற்ற தொகுதிகளை தேடிக்கொண்டிருந்தேன். ஒரு நாள் சென்னை ஹிகின் பாதம் சென்றிருந்தேன். அங்கே அதன் மிகுதி தொகுதிகளை பார்த்தேன். அதை வாங்க என் கையில் அப்போது பணம் இல்லை. அங்கிருந்த பொறுப்பாளரிடம் அந்த நூல்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும்படியும் மறுநாள் வந்து வாங்கிக் கொள்வதாகவும் சொன்னேன். மறுநாள் பணத்துடன் அங்கு சென்றபோது அந்த நூல்களை யாரோ வாங்கி சென்று விட்டிருந்தனர். மீண்டும் முயன்று தேடியதில் ஒரு பிரதி கிடைத்தது. சில மாதங்களுக்கு பிறகு பாரிய நிலைய அதிபருடன் அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். உடனே அவர் தனது பிரதியை எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தார். அதை எதிர்பாராமல் கிடைத்த புதையல் என்றுதான் சொல்ல வேண்டும். இதுவும் ஒரு மறக்க முடியாத அனுபவம். நீங்கள் வள்ளுவம் என்ற இதழ் ஒன்றை நடத்தினீர்கள் அல்லவா? வள்ளுவர் நெறி தமிழர்களிடையே பரவ வேண்டும் என்ற எண்ணத்தால் நண்பர்களுடன் இணைந்து வள்ளுவம் என்ற இதழை தொடங்கினேன். சுமார் 24 இதழ்கள் வரை அது வெளியாயின. பல நல்ல கட்டுரைகள் அதில் வெளியாகின. சுந்தரமூர்த்தி, காப்ப ஆரவாணன், சிப்பி பாலசுப்ரமணியம், தமிழன்னல், சாவேசு, இளம்குமரன், இன்குலாப், நாச்சிமுத்து, சண்முக சுந்தரம், தமிழன்பன், வளன் அரசு, குன்றக்குடி அடிகளார், மூக்கு ஜெகநாதராஜா, வாசே குழந்தைசாமி, ச அகத்தியலிங்கம் போன்ற பல தமிழறிஞர்களும், ஜெயகாந்தன், ஜெயமோகன் போன்ற எழுத்தாளர்களும் அதில் எழுதியிருக்கின்றனர். உங்கள் காப்பக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் குறித்து, நூலை கொடையாக தந்தவர்களிலிருந்து புத்தக விற்பனையாளர்கள், பதிப்பாளர்கள், இதழாளர்கள், எழுத்தாளர்கள், பழைய புத்தகை கடைக்காரர்கள் என்று பலரை சொல்லலாம். எனது நண்பர்கள் உறுதுணையாக இருந்ததை இன்னமும் இருந்து வருவதை மறக்க முடியாது. கோவை ஞானி தன்னிடமிருந்த மிகப்பெரிய நூல் தொகுப்பை காப்பகத்திற்கு அளித்தார். பொள்ளாச்சி மகாலிங்கம், சா மெய்யப்பன், பொற்கோ, முனைவர் சுந்தரமூர்த்தி, காப்பா அரவாணன், கிரியா ராமகிருஷ்ணன் என பலர் அரிய நூல் சேமிப்புகளை அளித்துள்ளனர். குடும்பத்தினரின் உறுதுணையும் முக்கியமானது. இதனால் பொருட்செலவு ஏற்பட்டாலும் மரியாதைக்குரிய செலவு என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். பல பிரபல நபர்கள், அறிஞர்கள், எழுத்தாளர்கள் இந்த காப்பகத்திற்கு வந்து பார்வையிட்டு பாராட்டி விட்டு செல்லும் போது, எல்லா செல்வத்தையும் விட இந்த அறிவு செல்வம் தாங்க உயர்ந்தது என்பார் என் மனைவி. பொதுவாக குடும்பத்தின் தேவைகளை புரிந்து கொண்டு நாம் சரிவர அவற்றை நிறைவேற்றி விடும் போது அவர்களால் நமது நற்செயலுக்கு இடையூறு ஏற்படாது. மேலும் நீங்கள் உண்மையான நோக்கத்தோடும் ஆர்வத்தோடும் நேர்மையாக உழைக்கும் போது அந்த எண்ணமே உங்களது நற்பணிகளுக்கு உறுதுணையாக இருக்கும். நீங்கள் நினைக்க முடியாத அபூர்வமான செயல்கள் எல்லாம் நடக்கும் என்பதும் உண்மை. உங்களது எதிர்கால திட்டங்கள் என்ன? தற்போது எனக்கு 70 வயது கடந்து விட்டது. அடிக்கடி சிகிச்சை எடுக்கும் நிலையில் உடல் நலம் உள்ளது. இங்குள்ள நூல்கள் விலை மதிப்பற்றவை, மிக அரியவை. இவை தமிழரின் சொத்து. இது அனைத்து தமிழர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்பது என் எண்ணம். அதற்காக இங்குள்ள நூல்களை கணினியில் மின் வடிவில் சேமிக்கும் முயற்சியை மேற்கொண்டேன். ஒரு அறக்கட்டளை அமைத்து அதன் மூலம் இதனை நிர்வகிக்கலாம் என்றும் முயற்சி செய்தேன். ஆனால் திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் அந்த பணியை நிறைவேற்ற முடியவில்லை. இதற்காக அர்ப்பணிப்பு உணர்வோடு பணிபுரிபவர்கள் கிடைப்பது அரிதாக இருக்கிறது. இந்நிலையில் ஆசியாவின் மிகப்பெரிய நூலகமான அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக தமிழ் அறிஞர் குழு ஒன்று வந்து இந்நூலகத்தை பார்வையிட்டு திட்ட மதிப்பீடு செய்துவிட்டு சென்றுள்ளது. இந்த காப்பகத்தை அரசின் சார்பாக அண்ணா நூலகமே ஏற்று நடத்துவதாக திட்டம். விருத்தாச்சலத்தில் இருப்பதை விட சென்னை போன்ற பெருநகர பகுதிகளில் இது போன்ற காப்பகங்கள் அமைந்தால் அது பலருக்கும் பயன் தருவதாயிருக்கும் என்று சிலர் கருதுகிறார்கள். ஆனால் தேர்தல், ஆட்சி மாற்றம் போன்ற காரணங்களால் அந்த திட்டம் முழுமை பெறவில்லை. அது நடந்தாலும் சரி, வேறேதும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களோ தமிழ் வளர்ச்சி அமைப்புகளோ காப்பகத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாலும் சரி, இந்த காப்பகம் தமிழ் சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டும் என்ற எனது நோக்கம் எப்படியாவது நிறைவேற வேண்டும், அவ்வளவுதான். கண்கள் நிறைய நம்பிக்கைகளோடு பேசும் பல்லடம் மாணிக்கம் தனது இந்த பணியை ஒரு கடமையாகவே செய்து வருவதாக கூறுகிறார். இதற்காக விருதுகள் வழங்கப்படுவதையோ பாராட்டுகளையோ எதிர்பார்க்கவில்லை என்கிறார். தன்னை அதிகம் வெளிக்காட்டிக் கொள்ள விரும்பாத பல்லடம் மாணிக்கம், இந்த காப்பகத்தில் இருக்கும் பெரும்பாலான நூல்கள் நான் என் இரு கைகளிலும் தூக்கிச் சுமந்தவை. புத்தக காட்சிகளுக்கு சென்று இரு கைகளிலும் தூக்க முடியாமல் தூக்கிச் சுமந்து சேகரித்தவை. உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை கூட செய்யப்பட்டது. இருந்தாலும் தமிழின் மீது கொண்ட ஆர்வத்தாலேயே இதனை செய்தேன். தற்போது வயது காரணமாக பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது வருத்தத்தை தருகிறது என்கிறார் சா வே சுப்பிரமணியனுடன் இணைந்து சிறந்த தமிழ் நூல், சிறந்த எழுத்தாளர், சிறந்த பதிப்பகத்தாருக்கு பரிசுகள் வழங்கி வருகிறார். காப்பா அரவாணன் தனது அறக்கட்டளை மூலம் இவருக்கு விருது வழங்கியுள்ளார். விளம்பரத்தில் நாட்டம் இல்லாத பல்லடம் மாணிக்கம் அவர்களது நோக்கங்கள் விரைவில் நிறைவேற வாழ்த்தி விடை பெற்றோம். முகவரி: திரு பல்லடம் மாணிக்கம், தமிழ் நூல் காப்பகம், சேலம் நெடுஞ்சாலை, தமிழ்நகர், விருத்தாச்சலம், 606001. செல்பேசி: 9144430423444. தொலைபேசி: 9141433161. 9141433411. கால கிடைக்காத பொக்கிஷம். நேஷனல் ஜியோகிராபிக்கின் 60 ஆண்டு தொகுப்புகள் தமிழ் நூல் காப்பகத்தில் உள்ளன. தி சீக்ரெட் புக் ஆஃப் த ஈஸ்ட். இது மேக்ஸ் முல்லர் எழுதிய வேதங்கள், உபனிஷதங்கள், இந்திய தத்துவங்கள் பற்றிய ஆய்வு நூல். 50 பகுதிகளுக்கு மேல் கொண்ட நூல். வடமொழி இலக்கணமான பாணினி வியாகரணம், மர்ரே ராஜம் வெளியிட்ட நூல்கள் என பல நூல்கள் உள்ளன. அதுபோல கலெக்டர்ஸ் எடிஷன்ஸ் எனப்படும் புத்தக சேகரிப்பாளர்களுக்கென்றே தனியாக உருவாக்கப்படும் நூல் தொகுப்புகள் உள்ளன. மற்றவர்களுக்கு அவை கிடைக்காது. செவிக்கும் விருந்து. அந்த கால கர்நாடக இசை, திரைப்பட இசை, எல்பி ரெக்கார்டு முதல் இன்றைய சிடி, டிவிடி, ப்ளூரே, சிடி வரை பலவும் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன. மதுரை மணி, அரியக்குடி, ஜிஎன்பி, எம்எல்வி, எம்எஸ் என்று பலருடைய இசை தொகுப்புகள் உள்ளன. தவிர பழைய திரை இசைப்பாடல் கிராமபோன் ரெக்கார்டுகள், குறுந்தகடுகள், கேசட்டுகள் உள்ளன. முக்கியமாக விருது பெற்ற ஆஸ்கர் அவார்ட் படங்களின் பெரும்பாலான குறுந்தகடுகள் உள்ளன. தவிர ஹிந்துஸ்தானி, கசல், மேற்கத்திய இசை, செவ்விசை, கருவி இசை என ஒலிப்பேழைகள் உள்ளன. பீத்தோவன், மொசார்ட், ஜிம் ரீவ்ஸ் போன்ற ஒரு இசை தொகுப்புகளும் உள்ளன. இவற்றிலெல்லாம் எனக்கு ஆர்வம் வர ரஹ்மானின் தந்தை சேகர் மற்றும் கிரியா ராமகிருஷ்ணன் ஆகியோர் முக்கிய காரணம். சேகர் மிக நல்ல மனிதர், நல்ல இசைஞானம் உள்ளவர், என் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். குலாம் அலியை, வி குமாரை எல்லாம் எனக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் அவர்தான். அவர் மூலம்தான் எனக்கு நூல்ஜஹான், பிஸ்மில்லா கான் போன்றவரது இசை அறிமுகம் கிடைத்தது. இளவயதிலேயே அவர் காலமானது துரதிருஷ்டவசமானது. ஆய்வுக்கும் அலசலுக்கும் தமிழ்நூல் காப்பகம் விருத்தாச்சலம் ரயில் நிலையத்துக்கு வெகு அருகே அமைந்துள்ளது. சுமார் அரை ஏக்கர் பரப்பில் அழகிய பசுமை சூழலில் உள்ளது. தரைத்தளத்தில் நூலகம், மேல்தளத்தில் கூட்டம் நடத்துவதற்கான அரங்கு, ஆய்வாளர்கள் தங்கி ஆய்வு செய்வதற்கான அறைகள் என்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேல்தள அரங்கில் பல கூட்டங்கள், இலக்கிய சந்திப்புகள், கலந்துரையாடல்கள் நடைபெறுகின்றன. ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.